இந்த முதல் மூன்று நூற்பாக்களும் பிரமாண இயல், பிரமாண இயல். இனி நாம் அடுத்த இயல் இலக்கண இயல். அடுத்த மூன்று நூற்பாக்கள், நான்கு ஐந்து ஆறு நூற்பாக்கள் இலக்கண இயல். எவற்றினுடைய இலக்கணம்? பதியினுடைய இலக்கணம், பசுவினுடைய இலக்கணம், பாசத்தினுடைய இலக்கணம். பதியினுடைய இலக்கணத்தை சொல்லுவது இதுல வரிசையில சொல்லுவோம். நாலாவது நூற்பா பசுவினுடைய இலக்கணத்தை சொல்லுவது, பசுவாகிய உயிரினுடைய இலக்கணத்தை கூறுவது நான்கு. ஐந்தாவது நூற்பா பாசத்தினுடைய இலக்கணம், ஆறாவது பதியினுடைய இலக்கணம். நான்கு ஐந்து ஆறு, பசு, பாசம், பதி என்ற முறையிலே அமைத்திருக்கிறார். இப்போ நாலாவது நூற்பாவிலே, அதாவது மூன்றாவது நூற்பாவிலே என்ன சொன்னார்? பசுவை பற்றி தானே சொன்னார். மூன்றாவது நூற்பாவிலே பசுவினுடைய உண்மையை நிறுவினார் பிரமாணத்தினாலே. அதனுடைய தொடர்ச்சியாக, மூன்றாம் நூற்பாவினுடைய தொடர்ச்சியாக அந்த பசுவாகிய ஆன்மாவினுடைய இலக்கணத்தை கூறுகிறார். சைவ சித்தாந்தத்தில் ஒவ்வொரு பொருளுக்கும் இரண்டு இயல்புகள் கூறப்படும். பொது இயல்பு, இன்னொன்று உண்மை இயல்பு. பொது இயல்பு, உண்மை இயல்பு, அதை திருவருள் பயனிலேயே அறிந்திருப்பீர்கள். பொது இயல்பு, உண்மை இயல்பு. பொது இயல்பை தடத்த இலக்கணம் என்பார்கள். பொது இயல்பு தடத்த இலக்கணம், உண்மை இயல்பு சொரூப இலக்கணம். பொது இயல்பு என்றால், பொது இயல்பு என்றால் என்ன? ஒரு பொருளுக்கு இன்னொரு பொருளினுடைய சார்பினால் வருகிற இயல்பு. ஒரு பொருளுக்கு இன்னொரு பொருளினுடைய சார்பினால், சேர்க்கையினால் உண்டாகிற இயல்பு, அதுதான் பொது இயல்பு. அதுக்கு என்ன உதாரணம்? ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், பார்த்திருக்கிறோமே. நீருக்கு, தண்ணீருக்கு நெருப்பு என்ற நெருப்பினுடைய சார்பினாலே, சேர்க்கையினாலே உண்டாகிற இயல்பு சூடு, அதுதான் பொது இயல்பு. நீருக்கு சூடு என்பது பொது இயல்பு. இது விளங்குறது இல்லையா? பொது இயல்பு ஒரு பொருளுக்கு இன்னொரு பொருளினுடைய சார்பினாலே வருகிற இயல்பு. இப்ப இதையே இங்கே நமக்கு பொருத்தி பார்ப்போம், நமக்கு பொருத்தி பார்க்கலாமே. நமக்கு இப்போது சார்பு எது? இப்ப ஐம்பொறிகளோடு சார்ந்திருக்கிறோம், ஐம்பொறிகளை சார்ந்து இருக்கிறோம். இந்த ஐம்பொறிகளினுடைய சார்பினாலே நமக்கு என்ன இயல்பு உண்டாகியிருக்கிறது? அறிவு, சிற்றறிவு. சிற்றறிவு உண்டாகியிருக்கிறது. இந்த சிற்றறிவு என்பது என்ன நமக்கு? பொது இயல்பு. சிற்றறிவு என்பது நமக்கு பொது இயல்பு. இந்த பொது இயல்பு எது வரைக்கும் இருக்கும்? சார்பு இருக்கிற வரைக்கும் தான் பொது இயல்பும் இருக்கும். சார்பு நீங்கினால் பொது இயல்பும் நீங்கிவிடும். நெருப்பு இருக்கிற வரைதான் சூடு இருக்கும். நெருப்பு நீங்கினால் சூடும் தணிந்து விடும். அதுபோல நமக்கு இந்த சிற்றறிவு ஐம்பொறிகள் இருக்கிற வரைதான். ஐம்பொறிகளினுடைய தொடர்பு நீங்கினால் சிற்றறிவு நீங்கி உயிர் விரிந்த அறிவை, வியாபக அறிவை பெறும். இப்ப ஞானிகள் எல்லாம், யோகிகள் எல்லாம் எப்படி அந்த முக்காலத்தையும் சொல்லுகிறார்களே, எப்படி முடிகிறது என்றால் அவர்கள் வியாபக அறிவை பெற்று நிற்கிறார்கள். அது முடியும், வியாபக அறிவை பெறலாம். எனவே சிற்றறிவு என்பது நமக்கு இயற்கை அறிவு இல்லை, இது செயற்கை அறிவு. அந்த வியாபக அறிவு எப்போது வரும் என்றால் எட்டாம் சூத்திரத்துக்கு பிறகுதான் வரும். எனவே இது பொது இயல்பு. இந்த உடம்பினுடைய சேர்க்கையினாலே நமக்கு வருகிற இன்னொரு பொது இயல்பு என்ன? உடம்பினுடைய சார்பினாலே உறக்கம் என்பது பொது இயல்புதான். உறக்கம் அது உடம்பினாலதானே வருது. ஆன்மாவுக்கு உறக்கம் எல்லாம் கிடையாது. இந்த உடம்போடு கூடியிருப்பதுனாலேதான் உறக்கம் கனவெல்லாம் வருது. இதெல்லாம் பொது இயல்பு. இப்ப இறப்பு பிறப்பு அதுவும் நமக்கு பொது இயல்பு தான். இறப்பு பிறப்பு என்பது உடம்பினுடைய சார்பினாலே வருகிற செயற்கையான இயல்புகள். இறப்பு பிறப்பு இப்படி எத்தனையோ பொது இயல்புகள். இப்போது எல்லாம் கட்டுநிலை. சுருக்கமாக சொன்னால் கட்டுநிலையே நமக்கு பொது இயல்பு தான். கட்டுநிலை நமக்கு பொது இயல்பு. முத்தி நிலை தான் நமக்கு உண்மையான இயல்பு, முத்தி நிலை. எனவே இது பொது இயல்பு. அடுத்து உண்மை இயல்பு என்றால் அது அந்தந்த பொருளுக்குரிய இயற்கையான இயல்பான தன்மைதான் உண்மை இயல்பு. அந்தந்த பொருளுக்கு உரிய இயற்கையிலே உள்ள தன்மை உண்மை இயல்பு. நீருக்குரிய உண்மையான இயல்பு குளிர்ச்சி தன்மை, அதாவது பிற பொருளை சாராமல் இயற்கையிலே இருக்கிற தன்மைதான் உண்மை இயல்பு. அப்படியானால் ஆன்மாவுக்கு உரிய அந்த உண்மை இயல்பு இப்போது சொன்னதை போல, ஆமா, இறப்பு பிறப்பு என்பது இல்லாமல் சிற்றறிவு நீங்கி இறைவனை சார்ந்து ஒரு நிலையாக இருத்தல், ஒரு நிலையாக இருத்தல். இப்போது இறந்து பிறந்தல்லவோ அல்லல் படுகிறோம். போக்குவரவு புரிந்து நாம் பல நிலைகளை அடைகிறோம். அதான் வள்ளுவர் சொன்னாரே, பேரா இயற்கை தரும், பேரா இயற்கை ஆரா இயற்கை அவா நீப்பின் அந்நிலையே பேரா இயற்கை தரும். அதுதான் உண்மை இயல்பு. அதாவது அதாவது திருவள்ள பயனில் என்ன சொல்றாரு, தன்னிலைமை மண்ணுயிர்கள் சார, தன்னிலைமை அவனுடைய தன்மையை ஆன்மா பெறுதல். அவனுடைய தன்மை என்ன? இறைவனுடைய தன்மை என்றும் ஒரு தன்மையாக மாறாத தன்மைதான். இறைவனைப் போல உயிரும் மாறாத தன்மையோடு பேரின்பத்தை அனுபவித்துக் கொண்டிருத்தல், ஆனந்தத்திலே திளைத்தல், அதையெல்லாம் பின்னாலே நாம் பார்க்கலாம். நான்காவது நுற்பாவை பார்க்க போகிறோம். அதாவது உலகப் பொருள்களை பற்றிய அறிவு நமக்கு எப்படி உண்டாகிறது? உலகப் பொருள்களை பற்றிய அறிவு நமக்கு எப்படி உண்டாகிறது? இறைவனை பற்றிய அறிவு எப்போது நமக்கு உண்டாகிறது, எப்படி உண்டாகிறது என்பதை எட்டாம் உறுப்பாவிலேயே தான் பார்க்க போகிறோம். அது இறைவனை பற்றிய அறிவு. இப்போது நாம் பார்க்க போவது உலகத்தை பற்றிய அறிவு எப்படி உண்டாகிறது என்றால், நம்முடைய கருவி கரணங்களால் நமக்கு உண்டாகிறது. இந்த கருவி கரணங்களால் உலகத்தை பற்றிய அறிவு பெறலாமே தவிர இறைவனை பற்றிய அறிவை பெற முடியாது. அதற்கு வேற வழி. உலகத்தை பற்றிய அறிவை மட்டும்தான் இந்த கருவி கரணங்கள் நமக்கு தரும். இறைவனை பற்றிய அறிவை தரமாட்டா. கருவி கரணங்கள் என்பவை நம்முடைய ஐம்பொறிகள், அந்த கரணங்கள் முதலியவை. ஐம்பொறிகள் நமது உடம்பின் புறத்திலே நிற்கின்றவை, அவை புறக்கருவிகள். ஐம்பொறிகள் புறக்கருவிகள், உடம்புக்கு உடம்பிலே புறத்திலே அமைந்திருப்பவை. அந்த கரணங்கள் என்பவை உடம்பின் அகத்திலே அமைந்திருக்கின்ற நுட்பமான கருவிகள். இந்த புறக்கருவிகள் அகக்கருவிகள் இரண்டினாலும் தான் நாம் உலக அறிவை பெறுகிறோம். உலகப் பொருள்களை எப்படி அறிகிறோம் என்றால், உலகப் பொருள்களுடைய குணங்களைத்தான் நாம் அறிகிறோம். உலகப் பொருள்களை குணங்களாகத்தான் அறிகிறோம். உலகப் பொருள் அனைத்தையும் குணங்களாகத்தான் அறிகிறோம். குணங்கள் என்றால் எவை? அந்த ஐந்து, ஓசை, ஊறு, ஒளி, சுவை, மனம். என்ற ஐந்து குணங்களாகத்தான் உலகப் பொருள்களை நாம் அறிந்து அனுபவிக்கிறோம். குணங்கள், இந்த குணங்களை முதலிலே பொறிகள்தான் முதலிலே குணங்களை அறிகின்றன. நீங்கள் வருவதற்கு முன்னாலே இங்கே பாடம் தொடங்கியாகிவிட்டது. பொறிகள், பொறிகள் என்றால் வடமொழியில இந்திரியங்கள், ஐந்து இந்திரியங்கள். இந்திரியங்கள் என்றால் எவை? அறிகின்ற ஆற்றல்கள், அறிகின்ற ஆற்றல்கள் தான் இந்திரியங்கள். அவை புலப்படாதவை, அவை தத்துவங்கள், புலப்படாதவை இந்திரியங்கள், பொறிகள். ஆக பொறிகள் என்றவுடனே நமக்கு நினைவுக்கு வருவது இந்த, ஆமா, நமக்கு புறத்திலே தெரிகிற கண், காது, மூக்கு, இதைத்தான் பொறிகள் என்று நினைக்கிறோம். அது தவறு. இவை பொறிகள் அல்ல. பொறிகளுக்கு இடமாக இருப்பவை இந்திரியங்களுக்கு இடமாக உறுப்பாக இருக்கின்றவை. உறுப்புகளே இந்திரியங்கள் அல்ல. இந்த எனவே செவி, தோல், கண், நாக்கு, மூக்கு என்ற ஐந்து இந்திரியங்கள். இந்த ஐந்து இந்திரியங்களும் ஒவ்வொரு குணத்தைத்தான் சென்று பற்றும், ஒவ்வொரு குணமாகத்தான் அறியும். செவி என்ற இந்திரியம் ஓசை என்ற குணத்தை மட்டும்தான் அறியும். குணத்திற்கு என்ன பெயர் நான் போட்டிருக்கிறேன்? குணத்திற்கு என்ன பெயர்? புலன். புலன், புலன் என்ற பெயர். புலன் என்றால் என்ன பொருள்? புலப்படுவது, அவ்வளவுதான். புலப்படுவது புலன். ஆக செவிக்கு புலப்படுவது இந்த ஓசை, புலன். அல்லது இன்னொரு பெயரும் உண்டு, விடயம். புலன் அல்லது விடயம் எல்லாம் ஒரு பொருள் தான். விடயம் என்றால் விஷயம், விஷயம் விடயம். எனவே குணம் என்றாலும் புலன் என்றாலும் விடயம் என்றாலும் ஒன்றுதான். எனவே பொருள்களை குணங்களாகத்தான் இந்திரியங்கள் பற்றுகின்றன. மேலும் நாம் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம், ஒவ்வொரு இந்திரியமும் ஒவ்வொரு புலனை மட்டும்தான் அறியும், ஒவ்வொரு புலனை மட்டும்தான் அறியும். இன்னொரு செய்தி, இந்திரியங்கள் புலன்களை பொதுவாகத்தான் அறியும், பொதுவாகத்தான் அறியும். பொதுவாக அறியும் என்றால் என்ன பொருள்? பொதுவாக அறிதல். அறிதலிலே ரெண்டு வகை, சிறப்பாக அறிதல், பொதுவாக அறிதல். சிறப்பாக அறிதல் என்றால், இப்ப ஓசையை எடுத்துக்கொண்டால், இது மணி ஓசை, இது மணி ஓசை என்று அறிவது சிறப்பான அறிவு, அது சிறப்பாக அறிதல். அப்படி இல்லாமல் ஏதோ ஒரு ஓசை என்று மட்டும் அறிவது பொதுவாக அறிதல். இப்படி ஒவ்வொரு புலனுக்கும் இந்த பொதுவாக அறிதல், சிறப்பாக அறிதல். இந்திரியங்கள் பொதுவாக அறியும் என்றால், இந்த செவி என்ற இந்திரியம் இது ஒரு ஓசை என்று மட்டும்தான் அறியும். இன்ன ஓசை என்று அதற்கு அறிய முடியாது. அதே போல ஊரு என்றால் இது ஒரு ஊரு என்ற அளவிலே அறியுமே தவிர, அதை சிறப்பாக சொரசொரப்பு, வள்ளுவழுப்பு என்றெல்லாம் பாகுபடுத்தி அறியாது இந்திரியம். அதே போல ஒளி என்றால் உருவம், மூன்றாவது ஒளி என்றால் உருவம். இது ஒரு உருவம் என்று மட்டும்தான் கண் அறியுமே தவிர, இது என்ன உருவம், என்ன வடிவம் என்று கண்ணுக்கு தெரியாது, கண் என்ற இந்திரியத்துக்கு தெரியாது. அதே போல மற்ற இந்திரியங்கள், எனவே இந்திரியங்கள் பொதுவாக அறியும். அப்படி பொதுவாக அறிந்த அந்த செய்தி புறத்திலிருந்து இந்திரியங்கள் மூலமாக உள்ளே செல்லுகின்றன. இந்த பொது அறிவு முதலிலே உண்டாவது பொது அறிவு, அதை குறித்துக் கொள்ளுங்கள். இந்திரியங்களால் ஏற்படுவது பொது அறிவு. அவ்வாறு பொதுவாக அறியப்பட்ட அந்த புலன் அல்லது அந்த விடயம் உள்ளே அனுப்பப்படுகிறது இந்திரியங்கள் மூலமாக. எனவே இந்திரியங்களுக்கு இன்னொரு பெயர் என்ன தெரியுமா? இந்திரியங்களுக்கு இன்னொரு பெயர் வாயில். இந்திரியங்கள் வாயில்கள், இவைதான் வாசல்கள். இந்திரியங்கள் தான் வாசல்கள். உலகத்தை பற்றிய அறிவு பெறுவதற்கு முதலாவது வாயில் இந்த இந்திரியங்கள் வாயில்கள். இந்த வாயில்கள் மூலமாக பொருளினுடைய குணங்கள் உள்ளே செல்லுகின்றன. அதை பற்றுவது முதலிலே மனம், மனம் என்ற கருவி, அந்த கரணம்தான் முதலிலே அந்த புலனை பற்றுகிறது. இந்திரியங்களை கடந்து அந்த கரணங்களை அடைகின்றன புலன்கள். முதலிலே பற்றுவது மனம், மனமானது அந்த புலனை பற்றி இது இதுவாக இருக்கலாமா அதுவாக இருக்கலாமா என்று ஐயப்படும், ஐயுற்று ஐயப்படும். எனவே மனத்தினுடைய தொழில் என்ன என்றால் புலனை பற்றுதலும் ஐயுறுதலும், புலனை பற்றுதலும் ஐயுறுதலும், சந்தேகம் கொள்ளுதல். எனவே முதலிலே நிகழ்வது பொதுவான அறிவு. இப்போது மனத்தினாலே உண்டாவது என்ன அறிவு? ஐய ஐய அறிவு. பொதுவாக அறிந்த பின்னர் ஐயமாக அறிதல் நிகழ்கிறது. எனவே நாம் எதை அறிந்தாலும் அதிலே மூன்று நிலைகள் இருக்கின்றன. எதை அறிந்தாலும் முதலிலே பொதுவாக அறிதல், பிறகு ஐயமாக அறிதல், பிறகு தெளிவாக அறிதல். அந்த மூன்று நிலைகள் ஒவ்வொரு அறிவிலையும் நிகழ்கின்றன. ஆனால் பார்த்த உடனேதான் நமக்கு நிச்சயமாக தெரிகிறதே, ஒரு தெளிவு காட்சி உண்டாகிறதே என்றால் அவ்வளவு விரைவாக இந்த மூன்று காட்சிகளும் நிகழ்ந்து முடிந்து விடுகின்றன. அவ்வளவு விரைவாக பார்த்த உடனே புது காட்சி, ஐயக்காட்சி, தெளிவு காட்சி எல்லாமே உண்டாகிவிடுகிறது. எனவே ஐயக்காட்சி என்ற இரண்டாவது நிலை மனத்தினாலே ஏற்படுவது. அவ்வாறு மனம் ஐயுற்று நிற்க அதன் பின்னர் அகங்காரம் என்ற அகக்கருவி, அகங்காரம் அதனுடைய தொழில் என்ன என்றால் இது இந்த விடயம் என்ன, இது என்ன புலன் என்பதை அறிவேன் என்ற எழுச்சியை கொடுக்கும். இந்த புலனை இன்னது என்று அறிய வேண்டும் என்ற ஊக்கத்தை உண்டாக்குவது அகங்காரம். அது ஊக்கத்தை தரும், அறிவதிலே ஊக்கத்தை தருகிறது. அதன் பின்னர் புத்தி என்ற இந்திரியந்தான் முடிவாக இது இன்ன விடயம், இது இன்ன புலன், இது இன்ன ஓசை, இது இன்ன ஊரு, இது இன்ன மனம் என்று தெளிவாக நிச்சயித்து முடிவு செய்யும். அது புத்தியினுடைய தொழில். புத்தியினுடைய தொழில் நிச்சயித்தல், மனத்தினுடைய தொழில் ஐயுறுதல், அகங்காரத்தினுடைய தொழில் எழுச்சியை கொடுத்தல், புத்தியினுடைய தொழில் நிச்சயித்தல். அவ்வாறு நிச்சயித்த பிறகு கடைசியாக சித்தம், சித்தம் என்ற கருவி. அவ்வாறு புத்தியினால் நிச்சயிக்கப்பட்டவற்றையெல்லாம் தன்னிடத்திலே பதிவு செய்து கொள்ளும் சித்தம், மெமரி, அது தன்னிடத்திலே பதிவு செய்து அதை பற்றியே பலகாலம் அது சிந்தனை செய்யும். அந்த தன்னிடத்தில் பதிவாகிய அந்த நினைவுகளை மீண்டும் சிந்திக்கும். அப்படி சிந்திக்கின்ற போதுதான் அந்த சித்தம், இந்த நான்கு கருவிகளிலே எது முக்கியமான கருவி? நான்கு கருவிகளிலே மனமா, புத்தியா, சித்தமா, பட்டிமன்றமா, இது எது முக்கியமான கருவி? நாலுக்கு மேல சொல்ல முடியாது, நாலு தான். சித்தம் எதனாலே? சரி, இது ஐம்பொறிகளிலே எது முக்கியமானது? ஐம்பொறிகளிலே எதனாலே? கண் எதனால? எதனாலே என்றால் அந்த ஐம்பொறிகளிலே மற்ற பொறிகள் எல்லாம் தன்னிடத்திலே அந்த புலன் வந்தால்தான் அறியும். ஆனால் கண் சென்று அந்த புலன் எங்கே இருக்கிறதோ அந்த இடத்திலே சென்று அறியும் கண், மற்றவையெல்லாம் நின்று நின்ற இடத்திலே நின்றுதான் அறியும். ஓசை காதுக்கு வந்தால்தான் இந்த செவி என்ற இந்திரியம் அறியும். அதே போல மூக்கு வாய் முதலிய இந்திரியங்கள் தம்மிடம் வந்த புலன்களை மட்டும்தான் அறியும். ஆனால் கண் என்ற இந்திரியம் சென்று அறியும், ஏனையவை நின்று அறியும். அதுதான் வேறுபாடு. எனவே கண் இந்திரியம் சிறப்பாக சொல்லப்படுகிறது. இப்ப அந்த சுந்தரமூர்த்தி நாயனார் அந்த தில்லை தரிசனத்தில் எப்படி கண்டார்? ஐந்து பேரறிவும். ஆமா, அந்த ஐந்து பொறிகளிலே எதை சொல்லுகிறார்? கண்ணை சொல்லுகிறார். ஐந்து பேரறிவும் கண்களை கொள்ள, காதே கொள்ளன்னு சொல்லலையே, கண்களே கொள்ள. அடுத்து அளப்பரும் கரணங்கள் நான்கும், அந்த கரணங்கள் அளப்பரும் கரணங்கள் நான்கும் சிந்தையாக சித்தமாக சித்தம். பிறகு என்ன சொல்லுகிறார்? குணம் ஒரு மூன்றும் திருந்து சாத்விகமேயாக. எனவே முக்குணங்களில் எது சிறந்தது? சாத்விகம். எனவே சித்தம்தான். ஏன் அந்த சித்தம் சிறந்தது என்று சொல்லப்படுகிறது? சித்தம் அறிந்தவற்றை மீள மீள சிந்திப்பதனால்தான் ஆன்மா அதிலே அழுந்த முடிகிறது. கேசரி கொடுக்கிறார்கள் என்றால் அதனுடைய அந்த இனிப்பை நாக்கு நாவிலை பட்டு அதனுடைய இனிப்பு என்ன அருமை என்ன சுவை என்று அதை பற்றி நினைக்க நினைக்கத்தான் நமக்கு அதன் மீது இன்பம் ஒரு விருப்பம் உண்டாகிறது. ஆக நினைவு அழுந்துதல், ஆன்மா அழுந்துதல் அப்போதுதான் நிகழும். சித்தத்தினாலே தான் ஆன்மா ஒரு விடயத்திலே அழுந்த முடிகிறது. இப்படி